ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 24, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற தந்தையை மிகுந்த அன்புடன் நினைவு செய்யுங்கள். நினைவு இல்லாத இடத்தில் அன்பு இருக்க முடியாது. கேள்வி: தந்தை ஏன் ஒவ்வொரு நாளும் தன்னை நினைவு செய்யுமாறு குழந்தைகளாகிய உங்களுக்கு சமிக்கை கொடுக்கின்றார்? பதில்: நினைவு செய்வதனால் மாத்திரமே ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகுகின்றீர்கள் என்பதால் ஆகும். நினைவு செய்வதன் மூலமே நீங்கள் உங்கள் முழு ஆஸ்தியையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆத்மாக்களின் சகல பந்தனங்களும் முடிவடைந்து நீங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு தண்டனையிலிருந்தும் விடுதலையாகுவீர்கள். எந்தளவிற்கு அதிகமாக நீங்கள் நினைவில் நிலைத்து இருக்கிறீர்களோ அந்தளவிற்கு அதிகமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பதுடன் உங்கள் இலக்கும் மிகவும் அண்மையில் இருப்பதாக நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். நீங்கள் ஒரு பொழுதும் களைப்படையவும் மாட்டீர்கள், ஆனால் எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். ஆதலால் நினைவு செய்வதை பயிற்சி செய்வது இன்றியமையாதது. பாடல்: உங்கள் குழந்தை பருவ நாட்களை மறந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளான நீங்கள் பாடலின் ஒரு வரியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் இப்பொழுது உயிருடன் இருக்கும் பொழுதே எல்லையற்ற தந்தைக்கு உரியவர்கள் ஆகுகின்றீர்கள். முழு கல்பத்திலும் நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட தந்தையருக்கு உரியவர்களாக இருந்தீர்கள். சத்திய யுகத்திலும் நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட தந்தையருக்கே உரியவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே எல்லையற்ற தந்தைக்கு உரியவர்களாக உள்ளீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை நீங்கள் பெறுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தையை விட்டு சென்றீர்களாயின் உங்களால் உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெற முடியாது. மக்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்திய போதிலும் சிறிதளவில் எவருமே சந்தோஷப்படுவதில்லை. மக்கள் அதிகளவு செல்வம் வேண்டும் என்று வேண்டுகின்றார்கள். செல்வம் இல்லாது சந்தோஷம் இருக்க முடியாது. செல்வம் அவசியம், அமைதியும் அவசியம், நோயற்ற சரீரம் ஒன்றும் அவசியம். இன்றைய உலகில் என்ன இருக்கிறது என்பதும் நாளை என்ன இருக்கும் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே தெரியும். விநாசம் சற்று முன்னால் உள்ளது. இவ்விஷயங்கள் வேறு எவரது புத்தியிலும் இல்லை. விநாசம் சற்று முன்னால் உள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருந்த போதிலும் தாம் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. யுத்தம் எந்த கணத்திலும் ஆரம்பிக்கலாம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். எங்கேயாவது ஒரு புரி இருந்தால் அனைத்துமே வெடித்துவிடும். அதற்கு நீண்ட காலம் எடுக்காது. முன்னரும் ஒரு சிறிய விஷயத்திலிருந்து பெரிய யுத்தம் ஒன்று மூண்டது. பழைய உலகம் முடிவடையப் போவதால் எவ்வளவு விரைவில் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற முடியுமோ அவ்வளவு விரைவில் இப்பொழுது அதனை பெற வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்தும் தந்தையை எப்பொழுதும் நினைவு செய்தீர்களாயின் உங்களால் மிகுந்த முகமலர்ச்சியுடன் இருக்க முடியும். நீங்கள் சரீர உணர்வு உடையவர்கள் ஆகியதும் உங்கள் சந்தோஷம் மறைந்து விடுகிறது. நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகும் பொழுது உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடிகிறது. நீங்கள் சரீர உணர்வு உடையவர்கள் ஆகியதும் நீங்கள் தந்தையை மறந்து துன்பத்தை எடுக்கிறீர்கள். நீங்கள் தந்தையை அதிகளவு நினைவு செய்வதற்கு ஏற்ப எல்லையற்ற தந்தையிடமிருந்து அந்தளவிற்கு சந்தோஷத்தை பெறுவீர்கள். நீங்கள் லக்ஷ்மி நாராயணனை போன்றவர்கள் ஆகுவதற்கே இங்கே வந்துள்ளீர்கள். ஓர் அரசர் அரசியின் பணியாட்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் அவர்களின் பிரஜைகளுக்கும் இடையில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. இப்பொழுது செய்கின்ற முயற்சி ஒவ்வொரு கல்பத்திற்கும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் நீங்கள் ஒவ்வொருவரும் செய்த முயற்சி எவ்வளவு என்பதற்கான காட்சியை காண்பீர்கள். இப்பொழுதும் தந்தை கூறுகிறார், உங்கள் ஸ்திதியை தொடர்ந்தும் கவனியுங்கள். எங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை தருகின்ற அனைவரிலும் மிகவும் இனிமையான பாபாவை நான் எவ்வளவிற்கு நினைவு செய்கின்றேன். உங்களுக்கான அனைத்துமே நினைவு செய்வதிலேயே தங்கியுள்ளது. நீங்கள் எந்தளவிற்கு அதிகளவு அவரை நினைவு செய்கிறீர்களோ அந்தளவிற்கு அதிகளவு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் நெருங்கி வந்துவிட்டீர்கள் என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். சிலர் களைப்படைவதால் இலக்கிற்கு இன்னமும் எவ்வளவு காலம் உள்ளதோ என அங்கலாய்க்கிறார்கள். அவர்கள் தமது இலக்கை அடைவார்களாயின் அவர்களின் முயற்சிகள் பயனுள்ளதாக இருந்திருக்கும். கடவுள் யார் என்பதை இவ்வுலகிலுள்ள எவருக்குமே தெரியாது. அவர்கள் கூறுகிறார்கள், ஓ கடவுளே. அதன் பின்னர் கடவுள் கற்களிலும் கூழாங்கற்களிலும் இருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது தந்தைக்கு உரியவர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். நீங்கள் வெளிநாட்டில் வசித்தாலும் அங்கிருக்கும் போதும் நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் ஸ்ரீமத்தை பெற்றுள்ளீர்கள். தந்தையை நினைவு செய்யாது ஓர் ஆத்மாவினால் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆக முடியாது. நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா, நான் உங்களிடமிருந்து எனது முழு ஆஸ்தியையும் பெற்றுக்கொள்வேன். எங்கள் பாபா ஆஸ்தியை பெற்றுக்கொண்டதை போன்று நானும் முயற்சி செய்து நிச்சயமாக அவரின் சிம்மாசனத்தை பெற்றுக்கொள்வேன். மம்மாவும் பாபாவும் அரசனும் அரசியும் ஆகுகின்றார்கள் என்பதால் நாங்களும் அவ்வாறு ஆகுவோம். பரீட்சை அனைவருக்கும் ஒன்றே. உங்களுக்கு ஒரு சிறிதளவே கற்பிக்கப்படுகிறது. தந்தையை நினைவு செய்தால் போதும். இதுவே இலகு ராஜயோகத்தின் சக்தி எனப்படுகிறது. யோகத்தின் மூலம் அதிகளவு சக்தியை பெறுகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நீங்கள் ஏதாவது பாவச்செயலை செய்தால் அதிகளவு தண்டனையை அனுபவம் செய்வதுடன் உங்கள் அந்தஸ்தும் அழிக்கப்பட்டுவிடும். நினைவு செய்தலிலேயே மாயை தடைகளை உருவாக்குகிறாள். நீங்கள் தூய உலகிற்கு செல்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பிராமணர்கள் ஆகுபவர்களே இதற்கு கருவிகள் ஆகுகின்றனர். நீங்கள் பிரம்மாவின் வாய்வழி தோன்றலாகிய பிராமணன் ஆகாமல் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை உங்களால் பெற முடியாது. ஒரு லௌகீக தந்தை குழந்தைகளுக்கு ஆஸ்தியை கொடுப்பதற்கே அவர்களை உருவாக்குகின்றார். எவ்வாறாயினும் நாங்கள் சிவபாபாவிற்கு உரியவர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு ஆஸ்தியை கொடுப்பதற்காகவே அவர் ஒரு புதிய உலகை உருவாக்குகிறார். சரீரதாரிகளுக்கே ஒரு ஆஸ்தி கொடுக்கப்படுகிறது. ஆத்மாக்கள் மேலேயே வசிக்கிறார்கள். அங்கே ஒரு ஆஸ்தி அல்லது ஒரு வெகுமதி என்ற கேள்விக்கே இடமில்லை. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்வதனால் உங்கள் வெகுமதியை பெறுகிறீர்கள். உலகிற்கு இதனை பற்றி தெரியாது. காலம் இப்பொழுது நெருங்கி வருகிறது. இன்னார் இன்னதை செய்தால் அவர்களை முற்றாக அழித்து விடுவார்கள் என அவர்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதற்கான ஆயத்தங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அணுகுண்டுகளை அவர்கள் வெறுமனே வைத்திருப்பதற்காக உற்பத்தி செய்யவில்லை. பல ஆயத்தங்கள் செய்யப்படுகின்றன. பிரிட்டானிய ஆட்சி காலத்தில் பாகிஸ்தானும் இந்துஸ்தானும் இருந்ததா? யாதவர்களின் யுத்தத்தை பற்றியும் அவர்கள் எழுதியுள்ளார்கள். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் எவ்வித யுத்தமும் நடைபெறவில்லை. யாதவர்களே உண்மையில் இப்பொழுது போர் புரிகிறார்கள். அணுகுண்டுகள் அனைத்துமே தயாராக உள்ளன. தந்தை இப்பொழுது எங்களுக்கு கட்டளையிடுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். அல்லாவிடில் இறுதியில் நீங்கள் பெருமளவு அழவேண்டி வரும். ஒருவர் பரீட்சையில் சித்தி அடையாவிட்டால் அவர் கோபத்தில் தன்னையே மூழ்கடிக்கிறார். இங்கே கோபம் எனும் கேள்விக்கே இடமில்லை. உங்களுக்கு இறுதியில் பல காட்சிகள் கிடைக்கும். நீங்கள் என்னவாகுவீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரிய வரும். உங்களை முயற்சி செய்ய தூண்டுவதே தந்தையின் கடமையாகும். அவர் கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் உங்கள் வேலைகளை செய்யும் போது என்னை நீங்கள் மறந்து விடுவதாலும் அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்காமல் இருப்பதாலும் வெறுமனே அமர்ந்திருங்கள். தந்தையின் நினைவில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் ஒருவரையொருவர் சந்திக்கும் பொழுது தந்தையை நினைவு செய்ய முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களுடன் சேர்ந்து நினைவு செய்வதற்கு அமரும் போது நீங்கள் உதவியை பெறுவதுடன் தந்தையை நன்றாகவும் நினைவு செய்வீர்கள். நீங்கள் இங்கு வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, தந்தையை நினைவு செய்வதே பிரதான விஷயமாகும். ஒருவர் வெளிநாடு செல்லும் போது அவரால் இங்கே வர முடிவதில்லை. அங்கே நீங்கள் இருக்கும் பொழுது தந்தையை நினைவு செய்வதன் மூலமே தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆக முடியும் என்ற ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தந்தை கூறுகிறார், ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை கூறுகிறார், மன்மனா பாவ், என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் உலகிற்கு அதிபதி ஆகுவீர்கள். நினைவு செய்தலே பிரதான விஷயமாகும். வேறு எங்கேயாவது செல்வது போன்ற கேள்விக்கே இடமில்லை. வீட்டிலிருந்து தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மை ஆகாவிட்டால் உங்களால் தந்தையை நினைவு செய்ய இயலாது. அனைவரும் வந்து இங்கே வகுப்பில் அமர்ந்து கற்பார்கள் என்றில்லை. மந்திரத்தை பெற்ற பின்னர் நீங்கள் எங்கேயும் வெளிநாட்டிற்கு செல்லலாம். நீங்கள் சதோப்பிரதான் ஆகுவதற்கான வழியையும் தந்தை உங்களுக்கு காட்டியுள்ளார். நீங்கள் ஒரு நிலையத்திற்கு வரும்பொழுது புதிய கருத்துக்களை உங்களால் செவிமடுக்க முடியும். எக்காரணத்தை கொண்டும் உங்களால் வர முடியாது போனால் அல்லது மழையோ அல்லது ஊரடங்கு சட்டமோ அமுலில் இருந்தால் உங்களால் வெளியே வர முடியாது. அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? தந்தை கூறுகிறார், அது பரவாயில்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே நினைவில் இருங்கள். நீங்கள் நடமாடி திரியும் போதும் அவரை நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்வதால் பாவங்கள் அழிக்கப்பட்டு தேவர்கள் ஆக முடியும் என்பதை மற்றவர்களுக்கும் கூறுங்கள். இரண்டு சொற்சொடர்களே உள்ளன. தந்தை கூறுகிறார், உங்கள் குழந்தை பருவத்தை மறவாதீர்கள். இன்று நீங்கள் சிரிக்கிறீர்கள், நாளை நீங்கள் தந்தையை மறந்தீர்களாயின் கண்ணீர் விடுவீர்கள். தந்தையிடமிருந்து உங்கள் முழு ஆசையையும் நீங்கள் பெற வேண்டும். நாங்கள் நிச்சயமாக ஸ்வர்க்கத்திற்கு செல்வோம் என்றும் அவர்களின் பாக்கியத்தில் எது உள்ளதோ அது நல்லது என கூறும் பலர் உள்ளனர். இது முயற்சி செய்தல் எனப்படுவதில்லை. மக்கள் ஒரு மேன்மையான அந்தஸ்தை பெறுவதற்கே முயற்சி செய்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் தந்தையிடமிருந்து உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவதால் நீங்கள் ஏன் கவனயீனமாக இருக்க வேண்டும்? பாடசாலையில் கல்வி கற்காதவர்கள் கற்றவர்கள் முன்னிலையில் தலை வணங்க வேண்டி வரும். நீங்கள் தந்தையை முழுமையாக நினைவு செய்யாவிட்டால் நீங்கள் பிரஜைகளின் வேலைக்காரர்களும் பணிப்பெண்களும் ஆவீர்கள். அத்துடன் நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடாது. தந்தை விளங்கப்படுத்துகிறார், இனிய குழந்தைகளே, நீங்கள் நேர் முன்னிலையில் வந்து புத்துணர்ச்சி பெற்று திரும்புகிறீர்கள். சிலர் பந்தனத்தில் இருப்பதால் அவர்கள் வீட்டிலிருந்து தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்வதும் பரவாயில்லை. உங்களுக்கு அனைத்துமே மிக இலகுவாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. மரணம் முன்னால் நிற்கிறது. திடீரென யுத்தம் ஆரம்பிக்கும். அவர்கள் தொடர்ந்தும் ஒருவரையொருவர் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு சிறிய தவறையேனும் செய்தீர்கள் என்றால் நாங்களும் அதையே செய்வோம். அவர்கள் ஒருவரையொருவர் முன்னெச்சரிக்கை செய்கிறார்கள். தங்களிடம் இருக்கும் குண்டுகளை இட்டு அவர்கள் பெருமளவு அகங்காரத்தை கொண்டுள்ளார்கள். தந்தை கூறுகிறார், யோக சக்தியை பொறுத்த மட்டில் குழந்தைகள் இன்னமும் கெட்டிக்காரராகவில்லை. நீங்கள் ஆயத்தமாக முன்னர் யுத்தம் ஆரம்பிக்கும் என்றிருக்க கூடாது. எவ்வாறாயினும் நாடகத்தின்படி அது அவ்வாறு நிகழமாட்டாது. குழந்தைகளாகிய நீங்கள் இன்னமும் உங்கள் முழு ஆஸ்தியையுமே பெற்றுக்கொள்ளாததால் யுத்தம் ஒன்று ஆரம்பித்தாலும் அது விரைவில் முடிவடைந்துவிடும் எனும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. ஏனெனில் ராஜ்யம் இன்னும் ஸ்தாபிக்கப்படவில்லை. அதற்கு காலம் தேவைப்படுகிறது. எந்த நேரம் என்ன நிகழும் என்பது உங்களுக்கு தெரியாததாலேயே அவர் உங்களை முயற்சி செய்யும்படி தூண்டுகிறார். பஸ், வண்டிகள், ஆகாய விமானங்கள், புகையிரத வண்டிகள் முதலியவை விபத்துக்கு உள்ளாகி இந்நாட்களில் மிக இலகுவாக மரணம் சம்பவிக்கிறது. பூமியும் தொடர்ந்தும் அதிர்கிறது. பூமி அதிர்ச்சியும் தனது உச்சளவு வேலையை செய்ய வேண்டியுள்ளது. எவ்வாறாயினும் விநாசத்தின் முன்னர் நீங்கள் உங்கள் முழு ஆஸ்தியையும் தந்தையிடமிருந்து பெற வேண்டும். இதனாலேயே நீங்கள் தந்தையை பெருமளவு அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். பாபா, உங்களைத் தவிர எங்களுக்கு வேறெவருமே இல்லை. தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் சிறிய குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துவது போல தந்தை உங்களுக்கு வெகு சுலபமாக விளங்கப்படுத்துகிறார். அவர் உங்களுக்கு வேறெந்த சிரமத்தையும் தருவதில்லை. என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் காமச்சிடையில் அமர்ந்ததால் முற்றாக எரிந்து விட்டீர்கள். ஆதலால் இப்பொழுது இந்த ஞானச்சிதையில் அமர்ந்து தூய்மை ஆகுங்கள். உங்கள் இலக்கு என்ன என மக்கள் உங்களை வினவுகிறார்கள். அவர்களுக்கு கூறுங்கள், அனைவரினதும் தந்தை கூறுகிறார், சதா என்னை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதுடன் நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆகுவீர்கள். ஒரேயொரு தந்தையே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர். தந்தை கூறுகிறார், இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது துரு அகற்றப்படும். இந்த செய்தியை நீங்கள் கொடுக்கலாம். நீங்களே நினைவில் இருக்கும் பொழுதே நீங்கள் மற்றவர்களையும் பாபாவை நினைக்க செய்ய முடியும். பின்னர் உங்களுக்கு மற்றவர்களுக்கும் கூறும் விருப்பமும் இருக்கும். அல்லாவிடில் அது உங்கள் இதயத்திலிருந்து வெளிவராது. தந்தை கூறுகிறார், நீங்கள் எங்கே இருந்தாலும் இயலுமானவரை என்னை நினைவு செய்யுங்கள். உணவு, பானம் முதலியவற்றில் சிறிதளவு சிரமம் இருந்தாலும் நீங்கள் வீட்டிலேயே வசிக்க வேண்டும். வீட்டில் இருந்தவாறே தந்தையை நினைவு செய்யுங்கள். யாரை நீங்கள் சந்தித்தாலும் கற்பித்தல்களையே அவர்களுக்கு கூறுங்கள். மரணம் முன்னால் நிற்கிறது. தந்தை கூறுகிறார், நீங்கள் அனைவரும் சமோ பிரதானாகவும் தூய்மையற்றவர்களாகவும் ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது என்னை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். ஆத்மாக்களே தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளனர். சத்திய யுகத்தில் ஆத்மாக்கள் தூய்மையானவர்களாக இருப்பார்கள். தந்தையை நினைவு செய்வதனாலேயே ஆத்மாக்கள் தூய்மையானவர்கள் ஆகுகின்றார்கள். வேறெந்த வழியும் இல்லை. இந்த செய்தியை தொடர்ந்தும் அனைவருக்கும் கொடுங்கள். அப்பொழுது பலர் நன்மை அடைவார்கள். பாபா உங்களுக்கு வேறெந்த சிரமத்தையும் தருவதில்லை. இம்மாதம் மிகவும் மங்களகரமான புண்ணிய மாதம், புருஷோத்தம் ஆகும். யார் மிக மேன்மையானவர்கள் என்பதை சென்று விளங்கப்படுத்துங்கள். சத்தியயுக ஆரம்பத்தில் லக்ஷ்மியும் நாராயணனுமே மிக மேன்மையானவர்களாக இருந்தார்கள். தந்தையே அவர்களை அவ்வளவு மேன்மையானவர்கள் ஆக்கினார். அவரே ஸ்வர்க்கத்தை ஸ்தாபித்தார் என்பதே அதன் அர்த்தமாகும். தூய்மை ஆக்குபவரான தந்தையே ஆத்மாக்கள் அனைவரையும் தூய்மையாக்குகிறார். தந்தையே உங்களையும் சகலரையும் விட மிக மேன்மையானவர்கள் ஆக்குகிறார். பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்தவர்கள் பூஜிப்பவர்களாகிவிட்டனர். இராவணராஜ்யத்தில் நாங்கள் பூஜிப்பவர்களாகவும் ராமராஜ்யத்தில் நாங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருந்தோம். இது இப்பொழுது இராவணராஜ்யத்தின் இறுதியாகும். பூஜிப்பவர்களாக இருந்த நாங்கள் மீண்டும் ஒரு முறை பூஜிக்க தகுந்தவர்கள் ஆகுகின்றோம். மற்றவர்களுக்கும் தந்தையை நினைவு செய்யும் வழியை காட்டுங்கள். வயது முதிர்ந்த தாய்மார்களும் இந்த சேவையை செய்ய வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். அவர்களுக்கும் கூறுங்கள், சிவபாபா கூறுகிறார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்தீர்களாயின் ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவீர்கள். அசரீரியான சிவபாபாவே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரான பாபா ஆவார். அவர் ஆத்மாக்கள் அனைவருக்கும் கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் சதோப்பிரதான் ஆகுவீர்கள். இது விளங்கப்படுத்துவதற்கு மிக இலகுவாக இருக்கும். வயது முதிர்ந்த தாய்மார்களுமே இந்த சேவையை செய்யலாம். இதுவே பிரதான விஷயமாகும். நீங்கள் ஒரு திருமண வைபவத்திற்கு அல்லது வேறெந்த ஒன்று கூடலுக்கு செல்லும் போதும் இந்த ரகசியத்தை அவர்களின் காதில் கூறுங்கள். கீதையின் கடவுள் கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். அனைவரும் இக்கருத்தை விரும்புவார்கள். பெருமளவு பேச வேண்டிய தேவையில்லை. தந்தையின் செய்தியை கொடுங்கள். அவர் கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். நல்லது, கடவுள் உங்களை தூண்டுகிறார் என்று எண்ணுங்கள். உங்கள் கனவுகளில் காட்சிகள் காண்பீர்கள் அல்லது அவ்வொலியை கேட்பீர்கள். தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் சதோப்பிரதான் ஆகுவீர்கள். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அக்கறை கொண்டால் எங்கள் படகு அக்கறையை அடையும். நாங்கள் இப்பொழுது நடைமுறை ரீதியில் எல்லையற்ற தந்தைக்கு உரியவர்களாக இருந்து அவரிடமிருந்து 21 பிறவிகளுக்கு எங்கள் ஆஸ்தியை பெறுகிறோம். ஆதலால் அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். நீங்கள் தந்தையை மறந்துவிடும் பொழுதே சிரமம் ஏற்படுகிறது. தந்தை மிக சுலபமாக உங்களுக்கு கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் சரியான பாதையை கண்டு கொண்டீர்கள் என அனைவரும் புரிந்து கொள்வார்கள். இப்பாதையை வேறவராலும் மற்றவர்களுக்கு காட்ட முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத காலமும் வரும். நீங்கள் தந்தையின் நினைவிலேயே உங்கள் சரீரத்தை நீக்குவீர்கள். இறுதி கணங்களில் சிவபாபாவை நினைவு செய்பவர்கள் நாராயண குலத்தினுள் செல்வார்கள். அவர்கள் லக்ஷ்மி நாராயணனின் வம்சத்திற்குள் செல்வார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் ராஜ அந்தஸ்தை பெறுவார்கள். தந்தையை அன்புடன் நினைவு செய்யுங்கள். நீங்கள் ஒருவரை நினைவு செய்யாது அவரை எவ்வாறு நேசிப்பது? உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பவரையே நீங்கள் நினைவு செய்வீர்கள். உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்ற எவரிலும் நீங்கள் அன்பு செலுத்த மாட்டீர்கள். தந்தை கூறுகிறார், நான் உங்களை ஸ்வர்க அதிபதிகள் ஆக்குகிறேன், ஆதலால் என்னை நேசியுங்கள். தந்தையின் வழிகாட்டல்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம்: 1. இந்த கல்வியை இட்டு ஒருபோதும் கவனயீனமாக இருக்காதீர்கள். யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் உங்கள் முழு ஆஸ்தியையும் பெற்றுக்கொள்ளுங்கள். 2. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதுடன் தந்தையை அதிகளவு அன்புடன் நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் சம்பூர்ணமான தூய்மையுள்ள உண்மையான பிராமணராகி உங்களின் எண்ணங்கள், மனோபாவம் மற்றும் விழிப்புணர்வில் எந்த விதமான வீணானவற்றையும் நிறுத்துவீர்களாக. உங்களின் எண்ணங்கள், மனோபாவம், விழிப்புணர்வை சோதித்து பாருங்கள். நீங்கள் ஏதாவது தவறு செய்தீர்கள், அதற்காக வருந்தினீர்கள், நீங்கள் மன்னிப்பு கேட்டீர்கள், பின்னர் அதிலிருந்து விடுபட்டீர்கள் என்பதாக இருக்கக்கூடாது. எவ்வளவுதான் ஒருவர் மன்னிப்பு கேட்டாலும் ஏதாவது பாவத்தின் சுவடு அல்லது வீணான செயலை ஒருபோதும் அழிக்க முடியாது. பதிவேடு சுத்தமாகவும் கரையற்றதாகவும் இருக்காது. இந்த வழக்கம் சம்பிரதாயத்தை மட்டும் பயன்படுத்தாமல் இந்த விழிப்புணர்வை கொண்டிருங்கள். நான் சம்பூர்ணமான தூய ஆத்மா. எனது எண்ணங்கள், மனோபாவம் அல்லது விழிப்புணர்வில் தூய்மையின்மை தொட முடியாது. இதற்கு ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருங்கள். ஸ்லோகம்: தந்தையின் சகவாசத்தை பயன்படுத்துங்கள். நீங்கள் ஒருபோதும் மனவிரக்தி அடைய மாட்டீர்கள். அவ்யக்த சமிக்கை: தூய்மையற்றதன் விதையை முடித்து முற்றிலும் சுத்தமானவராக தூய்மையானவராக ஆகுங்கள். தூய்மையின் முக்கியத்துவத்தை உங்களின் நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிப்பது என்றால் உங்களின் எண்ணங்களிலேனும் 5 விகாரங்களை வெற்றி கொள்வதாகும். வீணான எண்ணங்கள் கோபத்தை ஏற்படுத்துகின்றன. ஆகவே எந்தவொரு ஆத்மாவின் மீதும் காமம் நிறைந்த அல்லது வீணான பார்வை இருக்குமாயின் அது தூய்மை என்று கருதப்பட மாட்டாது. எனவே தந்தையின் மீதுள்ள அன்பினால் அந்த வீணான எண்ணங்களை அர்ப்பணித்து விடுங்கள். ஓம் சாந்தி.